முதலாவது சாப்டர் பரிசுத்த வேத ஆகமம் என்றதை பார்த்து முடிச்சு கடவுள் எவ்வளவு மகிமையானவர் என்பதை இந்த வேதாகமும் வெளிப்படுத்துகிற கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்து இப்போ மூணாவது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் தியாலஜி முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அப்படின்னு பார்த்தோன்னா லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா ஓகே கடவுள் யாருன்னு பார்த்துட்டோம், கடவுள் எவ்வளோ பெரியவர்னு பார்த்துட்டோம், அடுத்தது பார்த்தோன்னா கடவுள் என்ன செய்தார் என்ன செஞ்சார் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. லாஜிக்கலாக யோசிச்சா அதுதான் அடுத்தது வரும். ஆனால் அது வருவதற்கு முன்பதாக அதுதான் முதல் கடவுள் கிரியை படைப்பை செய்தார். அது வர்றதுக்கு முன்பதாக நம்முடைய விசுவாச அறிக்கை மூணாவது அதிகாரம் ஒரு அதிகாரமும் சேர்த்துருக்கிறத பார்க்குறோம். அந்த அதிகாரம் கடவுளுடைய ஆணை. கடவுள் இந்த அதிகாரம் நமக்கு இத்தே பெரிய கடவுளை பார்த்தோன்னா அவர் செயல்படுகிற விதத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இவ்வளோ பெரிய தேவன் தான் எதை செய்தாலும் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் செய்ய மாட்டார் பாருங்களேன். இவர் எல்லாம் இவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தால் அவர் ஏதாவது யோசிக்காமல் ஏதாவது செய்வாரா? ஏதோ உலகத்தை படைச்சிட்டேன், மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், ஐயோ பிசாசு எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சின்னு தத்தளிக்கிற கடவுளாக, அப்படிப்பட்ட கடவுள் தான் நம்ம ஊரில் பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ பெரிய தேவன், எத்தனை ஞானம், எத்தனை அதிசயம் உள்ள தேவன், அவர் எது செய்தாலும் நம்மளுடைய மனிதர்களுடைய எல்லா புத்திசாலியை விட அவருடைய முட்டாள்தனம் பெருசு. அவ்வளோ பெரிய கடவுள் எதை செய்தாலும் மிகுந்த ஞானத்தோடு செயல்படுகிற தேவன். அதை பற்றி நமக்கு சொல்லுகிற அவருடைய திட்டத்தை பற்றி சொல்லுகிற ஒரு அதிகாரம் தான் இந்த தேவனுடைய ஆணை. அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த திருத்துவம் மாதிரி இது ஒரு மனிதனாக மனித மூளையில் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருத்துவம் மாதிரி இதுவும் ஒரு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக சத்தியம், இது மனுஷனாக கண்டுபிடிச்சதில்லை. அதனால் அது வெளிப்படுத்தினதுனால நாம் நம்புகிறோம். இந்த சாப்டரும் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும், ஏன்னா நம்மெல்லாம் எல்லையற்ற நித்திய தேவன் அவருடைய திட்டம் அவர் யாருன்றத பார்க்குறோம். அதில் ஓரளவுக்கு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இதில் ஏழு பத்திகள் பேராக்கள் இருக்குது. இந்த ஏழு பேராவும் மூணு விதங்களில் பிரிக்கலாம். ஒன்று ரெண்டு பேரா பார்த்தீங்கன்னா பொதுவாக கடவுளுடைய ஆணை என்றால் என்ன, அதை அவர் எப்படி செய்தார் என்பதை ஒன்று ரெண்டில் நமக்கு சொல்லுது. அப்படின்னா என்னங்க கடவுளுடைய ஆணை, அதை அவர் எப்படி செஞ்சாருன்னு. மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் அந்த ஆணை பிரத்யேகமாக அதை தன்னுடைய படைப்புக்கு அப்ளை பண்ணி, தான் எந்த படைப்பையும் நோக்கம் இல்லாமல் படைக்கலை, அந்த ஒவ்வொரு தான் படைத்த படைப்புகள் எதற்காக படைத்தாரோ அதனோட நோக்கத்தை பற்றி நமக்கு சொல்லுது. எல்லா படைப்புக்கும் ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாருன்னு. அதுக்கப்புறம் அதில் வருது அவர் வந்து சில பேர் நித்திய ஜீவனுக்கு, சில பேர் ஆக்கினைக்கு படைத்தார்னு வருது. ஆறாவது பேராகிராஃப் கடவுள் வந்து அவங்களுடைய எல்லை, அவங்களுடைய முடிவு தீர்மானித்தது மாத்திரம் இல்லை, அந்த முடிவை அவர்கள் அடையக்கூடிய சாதனத்தையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். கடவுளுடைய ஆணைன்னா என்ன, அதை அவர் எப்படி செய்தார், அந்த ஆணையில் தான் படைத்த எல்லா படைப்புகளுடைய முடிவு இது எங்கே போய் முடியும்ன்றது அவர் தீர்மானிச்சுட்டார். அந்த முடிவுக்கு தேவையான சாதனங்களையும் அவர் முன்குறித்து தீர்மானிச்சிருந்தார். அந்த ஆணையில் திட்டம் பண்ணியிருந்தார். கடைசியாக ஏழாவது பேரா இந்த சத்தியத்தை வைத்து, இந்த அருமையான உயர்ந்த நம்ம புத்திக்குள்ள அப்பாற்பட்ட சத்தியத்தை நாம் வைத்து நாம் என்ன செய்யணும், ஒரு பயன்பாடை கொண்டு வருகிறது. ஓகே, இந்த குளோரியஸ் சத்தியம் பல விதத்தில் மர்மமான சத்தியம். உங்கள் மூளையெல்லாம் ஏசு ஒளறிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதே சொன்னதே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆசீர்வதிப்பார், நல்லவர், நல்லவர்ன்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம மூளை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இந்த சத்தியம் இருக்கும். கடவுளை பற்றிய உயர்வான சிந்தனைகள் கொடுக்குற ஒரு சத்தியம், நம்மளை தாழ்த்துகிற ஒரு சத்தியம். அநேக பேர் இதை சொல்லி கொடுக்கறது இல்லை சபையில், நீங்கள் நிச்சயமாக உங்களில் அநேக பேர் இதை கேட்டே இருக்க மாட்டீங்க. இதை நம்ம கேட்கும்போது பல கேள்விகள் உங்களுக்கு மனசில் வரலாம். நீங்கள் வந்தால் ஒரு கேள்விகளை தனியாக எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஆகவே இதை கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன முதலாவது இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்குவோம். முதல் பேராகிராஃபில் கடவுளுடைய ஆணை, த டிக் மிஸ்ட்ரி ஆஃப் காட் அப்படின்னா என்ன? இதனோட அதிசயத்தை பாருங்க. வேதம் வந்து கடவுள் வந்து பைபிளில் பல இடங்களில் உலக தோட்டத்திற்கு முன்பதாக கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய ஆணை, கடவுளுடைய நோக்கம் அப்படியெல்லாம் பேசுறது. என்ன பேசுறதுன்னா, கடவுள் எதையுமே ஒரு திட்டம் இல்லாமல் ஏனோ தானோன்னு அவர் செய்திடல. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் திட்டம் பண்ணி மாற்றினது கிடையாது. எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வீடை கட்டுறோன்னா, அந்த வீட்டை வந்து இப்போ நாங்கள் ஒரு பெரிய வீடை கட்டணும், அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் எல்லாமே பிளான் பண்ணிடணும். அந்த வாட்டர் பைப்பு எங்கே போவோம், எங்கே போய் எதில் போவோம், எங்கெல்லாம் பைப் எடுத்துகிட்டு போகணும், எலக்ட்ரிக்கல் பைப்பு எங்கே போகணும், நாளைக்கு என்ன வேணும், இது வேணும், அதுக்கப்புறம் பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கடவுள் எல்லாத்தையும் அப்படி தான் பிளான் பண்ணார். நம்மளே மனுஷருக்கு அப்படி பண்ணும்போது கடவுள் வந்து ஒரு ரியாக்டிவாக, சரி படைச்சிட்டோம், படைப்போம் உலகத்தை, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அது சரியாக வரலன்னா அதை மாற்றிக்கலாம், இதை அப்படி பண்ணலை அவர். அவர் எல்லாம் படைப்பதற்கு முன்பதாகவே உலகத்தை எப்படி படைக்கணும், அந்த வரலாறு எப்படி ஓடணும், அது எங்கே போய் அந்த வரலாறு எங்கே போய் முடியணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்தார். பாருங்களேன், அதனால தான் கடவுளுடைய ஆணை, அதனோட தன்மைகள், கடவுள் எல்லாத்தையும் தீர்மானித்தார். அதனோட தன்மைகள் என்ன? த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காட்ஸ் டிக்ரி. அவர் அதை நித்தியத்தில் தீர்மானித்தார், நித்தியத்தில் தீர்மானித்தார். அது யாருக்கிட்ட? தனக்குள்ளேயே, பிதா குமாரன் பரிசுத்தாவி தனக்குள்ளேயே அதை ஆணை எடுத்துக்கிட்டார், பிளான் பண்ணி தனக்குள்ளேயே அந்த நித்தியத்தில் அந்த பிளானை பண்ணார். அந்த பிளானை பண்ணி எந்த குணாதிசயத்தை பயன்படுத்தி, முதலாவது அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லு, மிகுந்த ஞானத்தில் யோசிச்சு பாருங்களேன், மிகுந்த ஞானத்தில் பிளான் பண்ணி தன்னுடைய பரிசுத்த ஆலோசனையின் சித்தத்தின்படி தனக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி இலவசமாக, இதெல்லாம் கடவுளுடைய ஆணையினுடைய குணாதிசயங்கள். அது நித்தியமானது, நித்தியத்தில் பண்ணப்பட்டது, அது மிகுந்த ஞானத்தில் செய்யப்பட்டது, மிகுந்த பரிசுத்த தன்னுடைய சித்தத்தில் செய்யப்பட்டது இலவசமாக. அப்படின்னா யார்னாலையும் பாதிக்கப்பட்டு, யாரும் தன்னை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஆலோசனை கொடுக்காம தானே எல்லாத்தையும் திட்டம் பண்ணி அதை எப்படி பண்ணியிருக்காருன்னா, மாறாத விதத்தில் கடைசியில் நடக்கிற சகல காரியமும் என்ன நடக்கணும்ன்றதை அவர் முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். அதை ஃபிக்ஸ் பண்ணி மாறாத விதத்தில் தீர்மானிச்சிட்டார். கடவுளுடைய குணாதிசயத்தை படித்தோம்னா, இப்பேற்பட்ட கடவுள் ஒரு ஆணையை பிளான் பண்ணார்னா அது மாற முடியுமா? அது ஏன் அது மாற முடியாது? அது தப்பாக இருக்க முடியாது. ஏன்? அவரில் எந்த குறையும் இல்லையே. அவர் ஞானத்தில் எந்த குறை இல்லை, அவருடைய வல்லமையில் அவருக்கு எந்த குறையும் இல்லை, தான் செய்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு எந்த வல்லமையும் இல்லை, வல்லமை குறைஞ்சவர் அல்ல இல்லைங்களா? அது மாறவே முடியாது. இந்த திட்டம், அவர் பண்ண இந்த ஆணையினுடைய திட்டம் எல்லா காரியத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், காலத்தில் நடக்கிற சகல காரியத்தையும் அவர் ஆணையில் அவர் தீர்மானிச்சிட்டார். பாருங்களேன், எல்லாமே அவர் தீர்மானிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்ம தனிப்பட்ட விதத்தில் எடுத்தோம்னா, உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும், நம்ம எங்கே பிறப்போம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் இந்த ஜூம் காலில் வருவீங்க, இந்த ஜூம் காலில் வந்ததும் அவருடைய ஆணையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நடத்துகிற பிளானும் அவரில் இருக்குது. எல்லா வாழ்க்கையின் நிகழ்ச்சி, வரலாற்று நிகழ்ச்சி, தேசங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே அவர், வாட்ஸ் ஓவர் நடக்கிற சகல காரியமும் தன்னுடைய படைப்பில் அவர் தீர்மானிச்சிருக்கார். இது வந்து மனுஷர்களுடைய இலவசமான செயல்களும் தேவ தூதர்களுடைய செயல்களும் அவருடைய ஆணைக்குள்ளே இருக்கு. என்ன நடக்குமோ எல்லாமே அவருடைய ஆணைக்குள்ளே தான் நடக்கும். அப்போனா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், கடவுள் எல்லாத்தையும் தீர்மானிச்சிட்டார்னா அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற தப்புங்க, பாவங்க, அநியாயங்கள் அதெல்லாம் அவர் ஆணைக்குள்ளே இருக்கா? அப்போனா கடவுள் வந்து அவர் ஆணை பண்ணதுனால தான் மனுஷருங்க இவ்வளோ தப்புங்க பண்ணுறாங்களா? கடவுள் தானே அதுக்கு காரணம்? அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறபடிக்கு அந்த நம்முடைய விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, கடவுள் இதையெல்லாம் நடக்க போகிற சகலமும் அவருடைய ஆணையில் தீர்மானித்து இருந்தாலும், கடவுள் பாவத்துக்கு எந்த விதத்திலையும் காரணகர்த்தர் இல்லை. பாருங்களேன், அவர் ஏன்னா பாவத்தில் எந்த விதமான, அவர் பரிசுத்தர், அவருடைய இயற்கை பரிசுத்தம், அவர் எந்த மனுஷனையும் பாவத்தை செய்வதற்கு சோதிப்பதும் இல்லை, தூண்டுவதும் இல்லை. அப்பேற்பட்ட தேவன் ஒரு பாவம் நடக்குதுன்னா அந்த பாவத்தை தூண்டுகிறதோ காரணரோ அவர் இல்லை. அது முதல்ல. ரெண்டாவது, எந்த மனுஷனையோ அவர் தான் என்ன செய்யணுமோ அதை செய்யும்படிக்கு அவனுடைய சுயாதீன சித்தத்தை ஒரு ரோபோட் கட்டுப்படுத்துகிற மாதிரி இல்லைங்களா, ரோபோட் நம்ம சொன்னது தான் செய்யணும் அப்படி அவர் கட்டுப்படுத்தலை. எந்த சிருஷ்டிப்பையும் தன் பாதிக்காமல் ஒரு ரோபோட் மாதிரி நடத்தாமல் அவங்க இலவசமாக செயல்பட செய்கிறார். அவங்க பாவ இயற்கையில் செய்கிறாங்க, ஆனால் அவருடைய திட்டத்தை அதன் மூலமாக நிறைவேற்றுறார். பாருங்களேன், அந்த இயற்கையில் எந்த மாற்றம் இல்லை, அந்த மனிதர்களில் எந்த அவங்க சொந்தமாக செயல்படுவாங்க, ஆனால் அவர்களை எல்லாம் பயன்படுத்தி அவருடைய ஆணையை நிறைவேற்றுகிறார். பாருங்களேன், இதுதான் பெரிய அதிசயம். என்ன ஒரு அதிசயம், எங்கெங்கே போட்டிருக்கு இது பைபிளில் அப்படின்னா, பல இடங்களில் நான் வசனம்லாம் எடுத்தால் அவங்களுக்கு நேரம் ஆயிரும். அந்த பேராகிராஃப் கீழே இருக்கிற வசனங்கள் பாருங்கள், ஐசாயா 46, எபேசியரு, ஈப்ரூஸ், அதெல்லாம் படித்து பாருங்களேன், அங்கெல்லாம் வருது. தொடர்ந்து உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டம் எல்லாமே அவர் முன்குறித்திருந்தார். பாருங்களேன், இது மனுஷர்களுடைய செயல்களும். ஒன்று எபேசியர் 1:12 என்ன போட்டிருக்கு, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. வசனத்தில் எவ்வளோ தெளிவா, தமது சித்தத்தின் ஆலோசனையின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம், அவர் செய்த தீர்மானம் இதான் ஆணை. அவர் செய்த தீர்மானத்தின்படி தான் எல்லாத்தையும் உலகத்தில் நடப்பிக்கிறவரான் அவர். பாருங்களேன், நீதிமொழிகள் 21 சொல்லுது, ராஜாவுடைய சித்தத்தை ஆண்டவர் வந்து ஒரு ஆறு எப்படி இப்படி தட்டி விடணும் இப்படி வருடணுன்ற மாதிரி ஆறை நடத்துகிற மாதிரி நடத்துகிறவர். பாருங்களேன், அப்போல்லாம் ஓகே, மனுஷருங்க பாவத்தை செய்கிறாங்க, பாவத்தை அவங்க மனுஷருங்க செய்யும் போது இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பாவத்துக்கு இவர் காரணக்கர்த்தராக இருக்கிறது இல்லை, ஆனால் அந்த பாவத்தை மனிதர்கள் செய்யும் போது அந்த பாவத்தை இவர் அனுமதித்து அதை கட்டுப்படுத்தி தன்னுடைய துல்லியமான நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த பாவத்தை அவர் பயன்படுத்துகிறாரு. அந்த பாவத்தை அனுமதிக்கிறார். தான் மனிதர்கள் அவன் என்னவோ தப்பான எண்ணத்தில் நினச்சி அந்த பாவத்தை செய்யலாம், அவன் பாவம் பாவ மனுஷன் அவன் செய்கிறான், அந்த பாவத்தை அவர் பெர்மிட் பண்ணுறார். பாவம் செய்யக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்துருக்கிறார். அவருடைய ஒழுக்க நீதி, பாவ மனிதனே நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு 10 கற்பனையை கொடுத்துருக்கார். அதை மீறி மனிதர்கள் பாவம் செய்யும் போது இவர் அந்த பாவங்களை தன்னுடைய நோக்கங்களுக்காக அவர் பயன்படுத்திக்கிறார். பாருங்களா, அவர் பயன்படுத்திக்கிறார். இதுதான் அதிசயமாக நாம் பார்க்குறோம். இதுக்கு பல விதத்தில் வேதத்தில் உதாரணங்கள் இருக்குது. மனுஷர்களாக அப்போ இந்த அவர் பாவத்துக்கு காரண கர்த்தர் இல்லை, ஆனால் மனுஷர்களாக சுய இச்சையில் அவங்கள பொறாமையில் கோபத்தில் பண ஆசையில் எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. அந்த பாவத்தையும் அவர் தான் அனுமதிக்கிறது. அந்த பாவம் எந்த வழியில் போகணும், எந்த ரூட்டில் போகணும்னு கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த பாவத்தினுடைய விளைவு எங்கே போய் முடியணும்னு அவர் தான் அதை தீர்மானித்து அந்த கெட்ட பாவத்தை தன்னுடைய நல்ல பரிசுத்த நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிறார். உங்களுக்கு ஒரு வேளை சில பேர் தலை சுற்றுற மாதிரி இருந்தால் எப்படிங்க இது, அதான் அவருடைய தேவ அதிசய தேவன். யோசிச்சு பாருங்களேன். இப்போ பல உதாரணங்கள் பார்க்கலாம். பல ஏற்பாடில் ஒரு ஒன்று, புது ஏற்பாடில் ஒன்று. பல ஏற்பாடில் யோசிப்புடைய கதை உங்களுக்கு தெரியும். அவங்க தம்பிங்க வந்து, அண்ணன் தம்பிங்க, அவனை பொறாமையில் விற்றுட்டான். அவன் போய் அந்த பாண்டிஃபர் வீட்டில் அந்த மனைவியும் தப்பான காரியத்தை சொல்லி அவனை ஜெயிலில் போட்டுருச்சு. அந்த சகோதரர்கள் பொறாமையில் இவனை விற்று போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டது. யோசிப்பு என்ன சொன்னார், ஆதியாகமம் 45 அவர் சொல்கிறாரு, நீங்கள் தீமையை நினச்சி எனக்கு செய்தீங்க, ஆனால் தேவனோ அது நல்லதுக்காக அதை அனுமதித்தார். இல்லைங்களா, அது பழைய பாடலையே ஒரு உதாரணம். அவங்க தீமையாக நினச்சி செஞ்சாங்க, அவங்க பொறாமையில் செய்தாங்க. இவன் கனவு எப்படி நிறைவேறது பார்ப்போன்னு நினச்சி செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக அதை மாற்றினார். பாருங்களேன், மிகப்பெரிய உதாரணம் இந்த சத்தியத்துக்கு. எங்கே தெரியுமா, தேவனுடைய ஆணை. மனுஷருங்க எவ்வளோ தான் தப்புங்க செய்யட்டும், எவ்வளோ தான் பாவங்கள் அவங்க இஷ்டத்தின்படி செய்யட்டும், ஆனால் இந்த இறையாண்மை உள்ள தேவன் அந்த மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அது எந்த வழியில் போகணும், அது எங்கே போய் முடியணும்னு இறையாண்மையாக தன்னுடைய ஆணைகளுக்கு பயன்படுத்திக்கிற பெரிய கடவுள் இவர். அதுக்கு பெரிய ப்ரூஃப் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தான். மனுஷருங்க ரொம்ப கொடுமை செஞ்சதுன்னா, மிகவும் அநியாயம் செய்ததுன்னா, மிகப்பெரிய பாவம் செஞ்சதுன்னா, தெய்வத்தைய கொல்லும்படிக்கு துணிகிற அளவுக்கு க்ரைம் செய்ததுன்னா அந்த இயேசுவை கொன்னதில் தான். யோசிச்சு பாருங்களேன், அவங்க எல்லா விதமான சுயநல நோக்கம், மத நோக்கம், அவங்களுடைய நோக்கமே வேறையாக இருந்துச்சு. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:23 நமக்கு என்ன சொல்லுது, அப்படி இருந்தும் தேவன் தீர்மானித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின் படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை தேவன் ஆலோசித்திருந்தார், தேவன் பிளான் பண்ணியிருந்தார், அவர் பிளான் பண்ணியிருந்த அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையில் அடையும்படிக்கு கொலை செய்தீர்கள். ஆண்டவர் முதலே பிளான் பண்ணியிருந்தார், அதெல்லாம் நான் நீங்கள் செஞ்சுருக்க முடியாது. உங்கள் பாவத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அதே அப்போஸ்தலர் 4:27 வருது, அந்தபடியே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகளை யாவையும் செய்யும்படி. யோசிச்சு பாருங்களேன், உம்முடைய நீர் முன்குறித்த ஆலோசனை யாவும் செய்யும்படிக்கு நீங்க கொடுத்தீங்க, அது செய்யும்படிக்கு என்ன ஆச்சு, ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதியார்களோட இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். திருப்பி திருப்பி வேதத்தில் தேவனுடைய முன்னறிவு, தேவனுடைய ஆலோசனை அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பராமரிப்புன்னு ஒரு சாப்டர் வரும், ஒரு 5வது சாப்டர், அதில் இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இதில் என்னன்னா, கடவுள் பாவத்துக்கு காரணக்கர்த்தர் அல்ல. கடவுள் இந்த உலகத்தில் நடக்கிற சகலத்தையும் அவர் ஆலோசனை பிளான் பண்ணி தான் இந்த உலகத்தை படைத்தார். இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிளானை பண்ணார், அதனால தான் இந்த பிளானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் பண்ணியிருக்கார் எல்லா காரியமும், இந்த உலகத்தில் நடக்கிற சகல காரியமும் அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஆனால் எந்த விதத்திலையும் பாவத்துக்கு காரணக்கர்த்தர் அல்ல. ஆனால் துன்மார்க்க மனிதர்கள், பாவிகள் பாவத்தை செய்யும்போது அந்த பாவத்தை, அந்த பாவத்தின் சூழ்நிலையை தன்னுடைய பரிசுத்த நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிறார். பாருங்களேன், என்ன ஒரு இறையாண்மை உள்ள தேவன். இந்த தேவன் தன்னுடைய பாவம் செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய ஒழுக்க நீதி கட்டளையை கொடுத்துருக்கிற தேவன், பாவம் செய்தால் தண்டிப்பார் தான். அந்த தண்டிக்கிற தேவன் மனிதர்கள் அதை மீறி பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது 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 போகிற மார்க்கத்தை அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அது துல்லியமாக தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படிக்கு அதை வணைத்து அதை ஓவர் ரூல் பண்ணி அது தன்னுடைய நன்மைக்கு பயன்படுத்துகிறார். பாருங்களேன், ஆனால் அந்த பாவத்தை செய்த மக்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லை அதுக்கு காரணக்கர்த்தர். ஒரு மனுஷன் தன் சொந்த பாவ எண்ணத்தில் அதை செய்கிறான், அதை செய்யும் போது அதுக்கு பொறுப்பும் காரணம் அவன்தான். ஆனால் இந்த தேவன் அதையெல்லாம் தன்னுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார். இல்லைங்களா, அவருடைய நோக்கத்தை நிறுத்தவே முடியாது. தானியல்ல சொல்றாரே, உன்னுடைய கையை தடுத்து, ஏன்னா பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறது. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளிலும் பூமியில் குடியிருக்கிறவர்களையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி நீர் என்ன செய்கிறீர்னு சொல்லத்தக்கவர் ஒருவனும் இல்லை. என்ன ஒரு கடவுள், எவ்வளோ பெரிய கடவுள். வானத்தில் சேனையிலையும் சரி பூமியிலையும் சரி தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் நடத்தி போகிறார். யோசிச்சு பாருங்கள், அம்மாடி என்ன ஒரு கடவுளுங்க. ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். என்ன, ஒரு ஒரு பிளான், எனக்கு நான் ஒரு பிளானை அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு வீடை கட்டுறோன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யணும், அப்போ தான் அச்சீவ் ஆகும் இல்லைங்களா. இல்லை அந்த மனிதர்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க நான் சொல்கிற மாதிரி செய்ய வைக்கணும். இது ரெண்டுமே கடவுள் செய்கிறது இல்லையா. தன்னுடைய நோக்கம்படி தான் செய்யணும்னு இல்லை. மனுஷர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னு செஞ்சுக்கோங்க, எவ்வளோ பாவம் செய்யணும்னாலும் செஞ்சுக்கோங்க, உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். உங்கள் சொந்த இச்சையில் எவ்வளோ கேடு செய்யணுமோ செய்யுங்க, ஆனால் அந்த கேடுகளை பயன்படுத்தி நான் என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அம்மாடி யோசிச்சு பாருங்கள், எப்படிங்க, எப்படி இதில் தான் அந்த விசுவாச அறிக்கை அந்த பேராகிராஃப் கடைசியில் எப்படி முடியுது, இதிலேயே தேவனுடைய மாபெரும் ஞானமும் வல்லமையும் நமக்கு வெளிரங்கமாகிறது. மனுஷருங்க எல்லா யாரையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க. நீங்கள் என்ன எனக்கு விரோதமாக செய்தாலும் அதை வச்சு என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற இறையாண்மை உள்ள என்னுடைய ஞானம் எவ்வளோ பெரிய தேவன். நம்மளால் கிரகிக்கத்தான் முடியாது, வியந்து தான் நம்ம நிற்க முடியுது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தேவனுடைய ஆணையை பற்றி நமக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது பேராகிராஃப் அந்த ஆணை வந்து இதில் என்ன வருதுன்னா, ரெண்டாவது பேராகிராஃபில் ஓகே அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டார்னா முன்னறிவுன்னு பைபிளில் வருது. அப்போனா உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, உலகத்தில் என்னென்ன நடக்கலாம் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓ இப்படி தான் நடக்குமா இப்படி தான் நடக்குமான்னு அவர் பிளான் பண்ணல. சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க முன்னறிவுனா அது அர்த்தம் இல்லை, எல்லாம் நடக்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் தெரியறது தெரியும் எல்லாம், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதுனால அப்படி நடக்கிறது இல்லை, அவர் அப்படி திட்டம் பண்ணதுனால தான் அப்படி நடக்குது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க காட்ஸ் டிகிரி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஃபோர் நாலேஜ் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை அறிந்ததுனால அவருடைய ஆணை பண்ணலை, எதிர்காலமே அவருடைய ஆணையை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா. அதனால அதைத்தான் ரெண்டாவது பேராகிராஃப், சில பேர் அப்படின்னா ஃபோர் நாலேஜ்னு நினச்சிக்குவாங்க, ஓகே இவெல்லாம் விசுவாசிப்பான் அதனால போக்கே முரளி ஒரு வேலை விசுவாசிப்பான் அதனால அவன் பேரை போட்டுருவான், அப்படி இல்லை அவர் பேரை போட்டதுனால அவர் அன்பு செஞ்சு தெரிந்து கொண்டதுனால தான் அவன் வந்து விசுவாசித்தான். புரியுதுங்களா, அவருடைய முன்னறிவு வந்து தெரிஞ்சாலும் அதை பொறுத்து அவருடைய ஆணை இல்லை. அதைத்தான் ரெண்டாவது பேராகிராஃப் சொல்லுது. மூணாவது பேராகிராஃப் வந்து அவருடைய ஆணையில் ஒவ்வொரு தான் படைத்த சிருஷ்டிப்புடைய முடிவை தீர்மானித்திருந்தார். மூணாவது பேராகிராஃப் நமக்கு அதுதான் சொல்லுது, கடவுளுடைய ஆணையில் ஒவ்வொரு தான் படைத்த சிருஷ்டிப்புடைய முடிவு, ஒவ்வொரு தேவதூதனுடைய முடிவு, ஒவ்வொரு மனிதர்களுடைய முடிவும் அவர் தீர்மானித்திருந்தார், அதனோட முடிவை தீர்மானித்திருந்தார். ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்படுது. முதலாவது கடவுள் சில மனிதர்களை சில தேவதூதர்களை நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்தார். பாருங்களா, சில மனிதர்களை சில தேவதூதர்களை நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்தார். மற்றவர்களை பற்றி என்ன அது தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, சில மனிதர்களை சில தேவதூதர்களை உலக தோட்டத்துக்கு முன்பதாக தான் ஆணை பண்ணும்போது இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும்னு அவங்களுடைய முடிவு, பரலோக இன்பம் அவங்களுடைய முடிவு தீர்மானித்தார். மற்றவர்களை தங்களுடைய பாவத்தின் நீதியான ஆக்கினை தண்டனை அடையும்படிக்கு அவர்களை விட்டுட்டார், அது முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். யோசிச்சு பாருங்களேன், மற்றவர்கள் அவங்க சொந்த பாவத்தில் அவங்க செயல்பட்டு சுய விருப்பத்தோடு தன்னுடைய பாவத்தின் நியாயமான ஆக்கினை தண்டனையை அடையும்படிக்கு நரகத்தில் போய் வேதனைப்படும்படிக்கு முன்பதாகவே அவர் தீர்மானிச்சிட்டார். பாருங்களேன், விசுவாச அறிக்கை அதை சொல்கிறத பார்க்கலாம். மனிதர்களை சில தேவ தூதர்களை நித்திய ஜீவனுக்கும் சில பேரை ஆக்கினைக்கும், எலெக்ஷன் தெரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது நம்ம ஊரில், அதெல்லாம் யாரும் சொல்லி தர்றதில்லை. எலெக்ஷன் அண்ட் டு சால்வேஷன், ரட்சிப்புக்கு ஏதுவான தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷன் அண்ட் டு ரெப்ரோபேஷன், ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்குது. இதை தான் அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது. அந்த விசுவாச அறிக்கை சொல்லுகிறவங்க நம்ம ஊர்லெலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறல, இவங்க பாருங்க வேதத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ சபைகள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை, நம்புறதில்லை, ஆனால் இதுதான் உண்மை, வேதம் இதுதான் சொல்லுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எங்கெங்கே போட்டிருக்கு இது பைபிளில், தேவதூதர்களை தெரிந்து கொண்டார்னு எங்கே போட்டிருக்கு. 1 Timothy 5:21 பவுல் சொல்கிறார் திமோத்திக்கு, திமோத்தியே தேவனுக்கு முன்பதாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் இவைகளை நீர் கடைபிடிக்கணும்னு நான் உன் கட்டளை இடுகிறேன். அங்கே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள்னு பவுல் சொல்லணும், ஏன் தேவ சில தேவ தூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இல்லைங்களா. Jude 6 நமக்கு வருது, சில தேவ தூதர்கள் வந்து தங்களுடைய தேவதூத முன்ன நிலைமையை அவர்கள் காத்து கொள்ளாமல் விழுந்து பிசாசுகளாக மாறினாங்க, கடவுளுக்கு விரோதமாக போய். ஏன் சில தேவ தூதர்கள் ஒண்டி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க, சில பேர் விழுந்தாங்க. பவுல் சொல்கிறார் அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால அவருடைய முன் தீர்மானம், இவங்களா நினச்சி உளுந்துடல, இவங்க பாவத்தில் நினச்சி உளுந்தாலும் அதையும் அவருடைய ஆலோசனையில் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், சில குறிப்பிட்ட தேவ தூதர்கள், அது மாத்திரம் இல்லை மனிதர்களை பற்றி சொல்லுது. மனிதர்களை எங்கே திறந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு, Ephesians 1:4 போத்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு தேவன் பரிசுத்தவான்கள் அப்படின்னா உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட் இல்லைங்களா. சில பேரை உலகத்திலேருந்து பிரித்தெடுத்தாரா, எப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார், தனக்கு முன்பதாக பரிசுத்தமும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு அந்த வசனம் சொல்றதை பார்க்கிறோம். ஒரு ஒரு நிமிஷம் ஓகே. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார் அப்படின்னு எபேசியர்ல தெளிவாக நமக்கு இருக்கு. பைபிள்ல நிறைய இடங்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க பார்க்கலாம். என்ன, இவர்கள் தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள். 1 Timothy 5:21 திருப்பியும் அங்கே வருது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதைத்தான் பல வசனங்கள் அங்கே அந்த அதிகாரத்து கீழே இருக்கிற பல எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் 1-2 தான் உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் இல்லாததுனால. எபேசியர் நல்லா படிச்சு பாருங்க. சில பேர் அவர் தெரிந்து கொண்டார். எவ்வளோ இடங்களை பார்க்கலாம். இயேசு சந்திர சீஷர்களே பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலை, நீங்களாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் நீங்கள் வந்தீங்க. ஆகவே இவங்களுடைய முடிவு என்ன, இவங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்படைந்து மறுஜென்ம அடைந்து ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனை அடைந்து பரலோகம் போகும்படிக்கு தெரிந்து கொண்டார். மற்ற அநேக பேர் மீதி இருக்கிற ரிமைனிங் பீப்புளை அவர்கள் தங்களுடைய பாவத்தின் தண்டனையின் ஆக்கினை அடையும்படிக்கு அவர்களை விட்டு விட்டார். அது எங்கே போட்டிருக்கு, ரோமர் 9 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து சில பேரை நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொண்டார், சில பேரை நித்திய ஆக்கினைக்கு என்று ஆணையிட்டார். பவுல் வந்து அந்த 9:22 சொல்கிறாரு, ரெண்டு விதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் பிரிக்கிறார். ஒன்று வந்து கிருபையின் பாத்திரங்கள், இன்னொன்று கோபாக்கினையின் பாத்திரங்கள். பாருங்களேன், கிருபையின் பாத்திரங்கள், கடவுள் வந்து கிருபையின் பாத்திரங்களோடு கோபாக்கினையின் பாத்திரங்களோடு நீடிய பொறுமையாக ஏன் இருக்கிறாரு? பாவம் 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 செய்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக. இன்னைக்கு பார்த்தோம்னா கள்ளப்போதகர்களுக்கு அட்டூழியம், ஆண்டவருடைய பேரை வச்சுக்கிட்டு செய்கிற அட்டூழியம் தாங்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் ஒரு கள்ளப்போதகர் ஆடியோ இது சேமனை கேட்டேன்னா ரத்த கொதிப்பு வந்துடும். ஆண்டவர் ஒரு பிரசங்கம் கேட்டேன், பெரிய சபை வெப்பாலில் இருக்குது, பெரிய சர்ச்சு, ஒரு மணி நேரம் பிரசங்கம். நம்ப முடியுமா? 3 நிமிஷம் தான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுது. மற்ற கல்லா ஊர்க்கதை தான், அங்கே போன, அங்கே ஒரு கல்யாணத்தை நடத்தினேன், இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, இங்கே ஒரு பொண்ணு ஓடி போச்சு, அங்கே ஒரு மந்திரிச்சாங்க, இந்த வீட்டுக்கு போனேன், இதுக்கு போனேன், அது நடந்துச்சு, இது நடந்து. அந்த வசனத்தை எடுத்து 3 நிமிஷம்தான் அந்த வசனத்தையும் சரியாக ப்ரீச் பண்ணலை. யோ என்ன பிரசங்கம், என்ன பிரசங்கம், என்ன பிரசங்கம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் எப்படி சும்மா இருக்கிறாருன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஏன் சும்மா இருக்கிறாரா? அவர்களை விட்டுட்டார். அப்படி தான் அவங்க என்ன பண்ணாலும் வரமாட்டார். கோபாக்கினேன் பாத்திரங்கள், ஆண்டவருடைய மிகுந்த தண்டனை வாங்கும்படிக்கு இவ்வளோதான் கப்பு நிறைஞ்சிருக்கும், நீ செஞ்ச பாவத்துக்கு இது ஃபுல்லாக நிரப்பும்படிக்கு நான் உன்னை விடுறேன். ஏன்னா அந்த கோபாக்கினேன் பாத்திரங்களாம் அவங்கள விட்டுட்டார். 2 கேட்டகரியான மக்கள், ஒன்று ஆண்டவருடைய கிருபையை காட்டணும்னு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்குற மக்கள், இன்னும் சில பேர் தன்னுடைய கோபாக்கினேன் பாத்திரங்களாக. அவர் அங்கே பவுல் சொல்கிறார், இது எப்படி செய்ய முடியும் ஆண்டவர்? 21 அதிகாரத்தில் அவர் தான் குயவன். ஒரு பாத்திரம் போய் என்னை ஏன் இதுக்கு செய்த, என்னை ஏன் கனவீனத்துக்கு செய்தான்னு கேட்க முடியுமா? தெய்வீக குயவன் அவர் தான். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். யூதா 4:4 பார்க்கீங்கன்னா சில பேர் ஆக்கினைக்கென்று அவர் முன்குறித்தார். அப்படி இருக்கு, பைபிளில் இருக்கு, நம்ம எங்கோ இதாக சொல்லலை. கடவுள் ஆகவே தான் எல்லாம் நடக்க போகிற சகலத்தையும் அவர் தீர்மானித்தார். அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணார். அதன்படி தான் எல்லாம் நடக்கும். அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு சிருஷ்டிப்பினுடைய முடிவையும் அவர் தீர்மானித்தார். ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவு எங்கே போகணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். சில பேரை சில தேவதூதர்களையும் மனிதர்களையும் நித்திய ஜீவனுக்காக, சில பேர் நித்திய நரகத்தில் போய் வேகணும் என்பதற்காக தீர்மானித்தார். கடைசியில் ஏங்க இதை செய்தார், என்ன காரணத்துக்கு இதை செய்தார் ஆண்டவர் அவர் பிளான் பண்ணும்போது? ஏன் சில பேரை நித்திய ஜீவனுக்கு சில பேரை நரகத்துக்கும் தீர்மானித்தார்? அந்த விசுவாச அறிக்கை அது காரணம் சொல்லுது பாருங்களேன். சில பேரை நித்திய ஜீவனுக்கு அவர் தீர்மானித்தது காரணம் அவருடைய கிருபையின் புகழ்ச்சிக்காக. இவ்வளோ பெரிய தேவன், தனக்கு யாருமே தேவையில்லாத வாழ்ந்த நித்திய தேவன், தன் யாரு, தன் எப்பேற்பட்ட குணாதிசயமுடைய தேவன் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் எல்லாத்தையும் படைத்தார் இல்லைங்களா? அந்த தேவன் சில பேரை ரட்சித்து பாவிகளாக இருக்கிற அவங்களை தான் ரட்சித்து தங்கள் மூலமாக தன்னுடைய கிருபை மகிமைப்படணும். இவர் எவ்வளோ பெரிய கிருபை உள்ள தேவன் என்பதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக சில பேரை அவர் ரட்சிப்புக்கென்று முன்குறித்தார். அதான் அவருடைய குறிக்கோள். அவருடைய சகல குணாதிசயங்களையும் அதிசயமான ஒரு குணாதிசயம் கிருபை. அவர் கிருபை உள்ள தேவன். எப்படி அவர் கிருபை உள்ள தேவன் தெரியும்? கிருபான்னு காட்டணுனாவே தகுதி இல்லாத பாவிக்கு காட்டுற கிருபை. இப்போ ஆதாம் பாவம் செய்து மனிதர்கள் பாவம் பாவிகளாக ஆகலைன்னா அவர் கிருபை அவர்கிட்ட இருக்குன்னு எப்படிங்க நமக்கு தெரிய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அந்த சராசரமோ தான் எவ்வளோ கிருபை உள்ள தேவன் என்பதை அறியும்படிக்கு, அந்த கிருபையை அவர்கள் புகழ்ந்து பாடும்படிக்கு, அவர்கள் உணரும்படிக்கு, தன்னுடைய கிருபையின் குணாதிசயம் ஒரு நாள் அண்ட சராசரமே பார்த்து அவரை நித்தியமாக புகழும்படிக்கு, நித்திய ஆக்கினைக்கும் நரகத்துக்கும் பாத்திரமான மக்களை, அவர் எவ்வளோ சீர்கெட்டு போன மக்களை தன்னுடைய குமாரன் மூலமாக ரட்சித்து தன்னுடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து நித்திய பரலோகத்தில் வைக்கும்போது வரப்போகிற நித்தியங்கள்லாம் எவ்வளோ கிருபை உள்ள தேவன் அப்படின்னு அவருடைய கிருபையை புகழன். கடவுளை அந்த கிருபையை காட்டணும். இப்போ பைபிளில் புரியுதுங்களா ஏன் ஆதாம் பாவம் செய்யறது? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுதா? அவருக்கு தெரியாது என்னங்க இருக்குது இல்லைங்களா? ஏன் ஒவ்வொரு மனுஷன் பாவம் செஞ்சு போகும்போது அவருடைய திட்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லைன்னா அவர் திட்டம் என்னான்னவோ நினச்சி மனுஷங்க பாவம் செஞ்சாலும் கடைசியில் எங்கே தான் கொண்டு போய் முடியும்? அவருடைய ஆணையில் தான் முடியும். ஆதாம் ஏவாலை விட்டது ஒவ்வொரு தப்பும் விடுறது வந்து தன் ஏன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய விட்டதும் எதற்காக? தன் எவ்வளோ கிருபை உள்ளவர் என்பதை காட்டுவதற்காக. ஒரு நாள் வரும், நம்மலாம் இந்த குட்டி உலகத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற இதையா நடக்குது அதையா நடக்குதுன்னு சின்ன பார்வை, ஆனால் விசாலமாக நித்தியமான பார்வையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் எல்லாருமே அவர் கிருபையை புகழ்வாங்க. ஓகே, அவர் எங்க சில பேரை நரகத்துக்குன்னு விட்டுட்டாரு? ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சராசரம் பார்க்கும்போது ஒரு நாள் அந்த தேவன் வந்து பாவத்தை ரொம்ப வெறுக்கிறவர், பாவத்தை நீதியாக தண்டிக்கிறவர் என்பதற்கு தெரிஞ்சுக்கணும். அவருடைய கேரக்டர் அப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக சில பேர் பாவியாக விழுந்துட்டாங்க. ஆனால் அவர்களை ரட்சிக்காமல் அவங்க பாவத்துக்கு உரித்த நீதியான தண்டனை நரகத்தில் நித்தியமாக அவங்க வேதனைப்படும் போது, நித்தியமாக அகோரப்படும் போது, இவர் எவ்வளோ பெரிய நீதி உள்ளவர்னு பார்த்த அந்த சராசரமே இவருக்கு விரோதமாக இன்னுமே ஒரு பாவம் செய்யறதுக்கு யாருமே துணியக்கூடாது இல்லைங்களா? அவர் எவ்வளோ நீதிபரர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு கடவுள், இது எவ்வளோ முக்கியன்றதை பார்க்கணும். இந்த தனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தன்னுடைய இது ஏன் எப்படி செய்ய முடியுது? ஏன் அதனால தான் கடவுளுடைய குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தனக்கும் தன்னுடைய படைப்புக்கு இருக்கக்கூடிய உறவை புரிஞ்சுக்கணும். அவர் எல்லா இறையாண்மை உள்ளவர். அவர் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் செய்யலாம் இல்லைங்களா? அவர் எந்த விதத்துலையும் இப்படி செய்கிறதுனால அந்நியாயம் செய்கிறதில்ல யாருக்கும். ஏன் எல்லாரையும் பாவம் செஞ்சீங்க, நான் உங்களை படைச்சோம் எல்லாரும் பாவம் செஞ்சீங்க, நீங்கள் நரகத்துக்கு தான் போனேன், எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கலாம். அவர் ஏன் சில பேரை நரகத்துக்கு நியமித்தார் நம்ம அவர் சந்தேகப்படுறோம். ஆனால் ஏன் சில பேர் இறக்கத்தில் காமிச்சார்? யாருமே ரட்சிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லையே, யாருக்கும் கிருபை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடியா, நீதியை பற்றி புகழட்டோன்னு விட்டுருக்கலாம். ஆனால் சில பேரை காப்பாற்றி ரட்சிக்க அவர் செய்கிறார். இதுதான் பவுல். நீங்கள் இதை பற்றி சந்தேகம் இருந்தால் 9வது அதிகாரத்தை திருப்பி திருப்பி படித்து பாருங்கள். அந்த அதிகாரம் 9, 10, 11 எப்படி முடியுதுன்னா, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். இதுதான் தேவனுடைய ஆணைன்ற பாடம். நம்ம தொடர்ந்து படிப்போம். இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பாடம் என்ன படிச்சுக்கலாம், இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா அவருடைய இறையாண்மைக்கு முன்பதாக தலைகுனியணும். யார் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும் இல்லைங்களா? இது ஏன் நம்மளால் ஃபுல்லாக புரிஞ்சிக்கத்தான் முடியாது. ஆனால் நம்ம அவருடைய பிள்ளையாக இருந்தோன்னா நம்ம ஏதோ செஞ்சதுனால அவரை அறிஞ்சிக்கல, ஏதோ செஞ்சதுனால அவருடைய சத்தியத்தை அறிஞ்சிக்கல, அவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டதுனால தான். அது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ இந்த சத்தியம் தாண்டி மனசில் பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கெல்லாம் பிபி டென்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். என்ன ஆறுதல் வாழ்க்கையில்! என் வாழ்க்கையில் சகலமும் தேவனுடைய ஆணையின்படி தான் நடக்குது, அதை மிஞ்சி ஒன்றும் போக முடியாது. என்ன தான் மனிதர்கள் செய்தார், அவருடைய ஆணைக்கு வெளியில் தான் இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆணை. அதனால் அந்த நான் நம்புகிற தேவன் வாக்களித்திருக்கிறார். தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஒன்று ரெண்டு இல்லை, நடக்கிற சகலம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டார். அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் இல்லைங்களா? அதே நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் நம்பாமல் உண்மையான விசுவாசம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவருடைய சத்தியத்தை நீங்கள் நம்பாமல் இருந்தீங்கன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய பிளானை நீங்கள் கெடுக்க முடியாது. நீங்கள் தான் அழிஞ்சு போய் கடைசியில் அவருடைய நீதியை தான் மகிமைப்படுத்தும்படிக்கு நரகத்தில் போவீங்க. ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட கடவுள்கிட்ட விளையாட முடியாதுங்க. அவருக்கு முன்பதாக தலகுனிந்து மனம் திரும்பி ஆண்டவரே இறக்கம் காண்பியும் அப்படின்னு தான் கேட்க முடியும். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து இந்த அடுத்த ரெண்டு பேராகிராஃபை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு நாலு பேராகிராஃபு அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் நான் எங்களுக்கு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம கால் இல்லை. அந்த அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணி அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இதை படிக்கலாம். ஜெபம் செய்யலாம்.